ஒரு இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 28:1.
இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார்.
இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை இங்கே வைத்திருக்கிறார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நம் தேவனாகிய கர்த்தருடைய நோக்கம், தம்முடைய பிள்ளைகளை குறித்து அவருக்கு இருக்கிற நோக்கம், பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் தம்முடைய பிள்ளைகள் மேன்மையா இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஆமென். பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் தன்னை பின்பற்றுகிற தன்னுடைய பிள்ளைகள் மேன்மையா இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தருடைய மன விருப்பம், அதுதான் தேவ திட்டம். இதை கேட்கும் பொழுது நல்லா இருக்கு, ஆனா இது எல்லாருக்கும் இது கிடையாது, புரியுதுங்களா? இந்த காரியம் யாருக்கு என்னைக்குமே எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கு நிபந்தனை உண்டு. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், இதுதான் நிபந்தனை. கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் கை கொள்வதற்கு உண்மையாய் செவி கொடுக்கிறதற்கு தன் இருதயத்தை யார் திருப்பி அவருடைய வார்த்தைகளை கனப்படுத்தி அவரை பின்பற்றுகிறதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பிரத்யேகமாய் சொல்லுகிறார், உன்னை நான் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளை பார்க்கிலும் மேன்மையாக வைப்பேன். புரியுதுங்களா? எல்லாருக்கும் கிடையாது. வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே நிபந்தனைக்குட்பட்டது. அதனாலதான் உங்களை நான் கடிந்து கொள்வது சரியாருங்க, டைம்க்கு வாங்க சொல்வதற்கு காரணமே வேதத்தில் இந்த பிரசங்கம் உங்களுக்கு இந்த கேட்கிற இன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்கு நிறைவேறணும்னா நீங்க சின்சியரா இருந்துதான் ஆகணும். சின்சியரா இல்லைன்னா இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு வந்தது வேஸ்ட், இந்த பிரசங்கத்தை கேட்கிறது வேஸ்ட். இது நீங்க காதல தான் கேட்க முடியுமே தவிர வாழ்க்கையில நடக்காது. நான் தெளிவா சொல்றேன், என்னை பொறுத்த மட்டில் காம்ப்ரமைஸ் என்பது கிடையவே கிடையாது. வேதத்திலே எந்த விஷயத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. வேதத்தில் எழுதப்பட்டதுதான், அதற்கு மாற்று கருத்து கிடையாது, மாற்று வார்த்தையும் கிடையாது. எழுதப்பட்டதுதான், இதில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. கர்த்தர் காம்ப்ரமைஸ் பண்ணாததுனாலே என்னாலையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இதுதான் உண்மை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து எல்லாரை பார்க்கிலும், பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளை பார்க்கிலும் மேன்மையாய் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் விரும்பினாலும் என்னைக்குமே நல்லா தெரியணும், அவர் விரும்புகிறது எல்லாம் நடக்கும் என்று சொல்லி நம்ம நினைச்சிடக்கூடாது. கர்த்தர் விரும்புகிறார் நடக்காது, அவர் விரும்பினாலும் அதற்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்காத பட்சத்தில் அவருடைய எந்த விருப்பங்களும் நடக்காது. புரியுதுவா? நடக்கவே நடக்காது. பைபிள் எந்த காரியமும் சொல்றேன், கர்த்தருடைய எந்த விருப்பமாயிருக்கட்டும் நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாத பட்சத்தில் அந்த விருப்பங்கள் நடக்காது. கர்த்தரை விரும்பினாலும் நடக்காது. 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமாக இருக்கிறார்னு இருக்குது. எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்களா? படமாட்டாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, சான்ஸே கிடையாது. அது அவருக்கு சித்தம், அதை அவர் விரும்புகிறார். ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. யாரெல்லாம் அவருடைய சத்தியத்திற்கு இருதயத்தை திறந்து கொடுத்து இயேசுவே நான் ஒரு பாவி என்று தன் பாவங்களுக்காய் மனஸ்தாபப்பட்டு தன்னை ஒப்பு கொடுத்து தன் இருதயத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். அதனால கடைசி நாளிலே பார்க்கும் பொழுது கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் சொல்லிட்டார். இதுதான் நடக்கும். அவர் விருப்பம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது. ஆனா நடக்கிற காரியம் என்ன, நடக்க போவது என்ன, கேட்டுக்கு போகிற வாசல் விசாலம், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இதுதான் நடக்கும். பைபிள்ல அவர் விருப்பமும் எழுதியிருக்குது, என்ன நடக்க போகுதுன்றது பைபிள் எழுதியிருக்குது. அதனால நம்ம என்னைக்குமே கர்த்தர் ஒன்றை விரும்பினால் அது அப்படியே நம்ம வாழ்க்கையில நடந்துவிடும் என்று சொல்லி நம்ம நினைக்க கூடாது. அதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு, நம்முடைய பிரயாசம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய தாகம் இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது சாத்தியமில்லை. இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் தன்னுடைய விருப்பத்தை சொல்லிட்டார், பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாய் வைப்பேங்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு பிளஸ்ஸிங். மேன்மையாய் வைக்கிறது, அந்த மேன்மை என்னங்கிறது இந்த உபாகமத்தின் புத்தகம் 28 அதிகாரத்தில் முதல் 14 வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மேன்மைகள் என்னங்கிறது உங்களுக்கு வரிசையா இருக்குது. இப்ப நான் அதெல்லாம் அந்த பிளஸ்ஸிங் பெருசா படிச்சு நான் அதை அதுக்கு டைம் ஸ்பென்ட் விரும்பல. நீங்க வீட்டில் போய் நீங்க படிச்சு பாருங்க. முதல் 14 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா என்னென்ன மேன்மைகள் ஒரு தேவ பிள்ளைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பது கர்த்தர் வரிசைப்படுத்துறாரு. நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன் கூடையும் உன் மாப்பி செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் வயல் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தருக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவே, நீ கீழாகாமல் மேலாவாய், இதெல்லாம் இங்கதான் சொல்றாரு. எல்லா பிளஸ்ஸிங் இருக்குது, கம்ப்ளீட் பிளஸ்ஸிங் கர்த்தர் இங்க வைக்கிறாரு. ஒரு மனுஷன், ஒரு தேவ பிள்ளைக்கு என்னென்ன ஆசீர்வாதம் என்பதை இந்த 14 வசனங்கள், அடுத்து வருகிற 13 வசனங்கள் விவரமாய் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இவைகள் எல்லாம் எப்படி நமக்கு வருகிறது என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விதிக்கிற அவருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். உண்மையாய் செவி கொடுக்கும். நீங்க இருந்து சொல்லப்படுகிற தேவ வசனத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். உண்மையாய் செவி கொடுக்கணும்னா எந்த விதத்திலையும் நம்ம அந்த காரியத்தை குறித்து காலதாமதம் செய்யக்கூடாது. கர்த்தர் ஒன்றை சொல்லுகிறார் என்றால், இன்னைக்கு சொல்லுகிறார் என்றால், இன்றைக்கு கர்த்தர் விதிக்கிற விதியை இன்றைக்கு செய்யணும். பாருங்க, இந்த வார்த்தை கொடுக்கிறார் பாருங்க, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள். இன்றைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்னா பின்னால பார்த்துக்கலாம் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? பின்னால பார்த்துக்கொள்ளலாம் சொல்லக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, இதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன்னு காரணம் சொல்லக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் என்ன சொன்னாலும் கேள்வி கேட்காமல், நிபந்தனை போடாமல், கண்மூடித்தனமாக அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது, கண்மூடித்தனமாய் அதுக்கு கீழ்ப்படியும். அதை குறித்து மாற்று சிந்தனைக்கு இடம் கொடுக்க கூடாது, அதை குறித்து இரண்டாவது திங்கிங்கே நமக்கு வரக்கூடாது. கர்த்தர் சொல்வதை உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொண்டு அதை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளை பார்க்கிலும் மேன்மையாக நம்மை கர்த்தர் வைக்கப் போகிறார். இப்ப வேதத்திலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். மேன்மையாய் வைப்பேன் என்று கர்த்தர் ஒருவனுக்கு சொன்னார், அவனுக்கு அதை செஞ்சார். இது எப்பொழுது நமக்கு இந்த காரியம் நமக்கு சம்பவிக்கும் என்பதை குறித்து இன்னைக்கு நம்ம கவனிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 3:7 வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3:7
க கர்த்தர் யோசுவாவை நோக்கி,
கர்த்தர் யோசுவாவை நோக்கி,
நான் மோசேயோடு இருந்தது போல,
நான் மோசேயோடு இருந்தது போல
உன்னோடும் இருக்கிறேன் என்பதை,
உன்னோடும் இருக்கிறேன் என்பதை
இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு,
இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு
இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக,
இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக
உன்னை மேன்மைப்படுத்துவேன்,
உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்றார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருக்கிறேன் என்பதை எல்லா ஜனங்களும் அறியும்படிக்கு, சகல ஜனங்களுக்கு முன்பதாக, சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாகவும் உன்னை நான் மேன்மைப்படுத்த போறேன். பிராமிஸ் பண்ற, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், எல்லாருக்கும் முன்பாக, எல்லாரும் பார்க்கும்படி, எல்லாருக்கும் நான் ஆனர் பண்ண போறேன். உன்னை மேன்மைப்படுத்த போறேன். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவது என்பது ஏதோ ஒரு நாலு பேருக்கு நடுவில் மட்டுமல்ல, அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனுஷன் கூட மேன்மைப்படுத்தினால் நாலு பேர் கூட மேன்மைப்படுத்திட்டு போயிடுவோம். ஆனால் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தினால் நாலு பேருக்கு முன்னால் அல்ல, பெரும் திரள் ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆமென். யோசேப்பை கர்த்தர் மேன்மைப்படுத்தணும் நினைச்சார், மேன்மைப்படுத்தினார். அவனை தன்னுடைய சொந்த ரதத்திலே ஏற்றி தேசம் முழுவதையும் அவனை சுற்றி பார்க்கும்படி செய்தார். கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். முருதேகாயை கர்த்தர் மேன்மைப்படுத்தணும் நினைச்சார், அவனையும் ரதத்தின் மேல் ஏற்றி கர்த்தர் அவனை தேசம் எங்கிலும் சுற்றி வரும்படிக்கு கர்த்தர் அவனை கொண்டு சென்றார். யாரையெல்லாம் கர்த்தர் மேன்மைப்படுத்த நினைக்கிறாரோ அவர்களை கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக பப்ளிக்ல கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். புரிதலா? நம்மளை மேன்மைப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்ல, பெரிய விஷயம். கர்த்தருடைய விஷயம் ரொம்ப பெருசு, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, மனுஷன் செய்கிற மாதிரி கிடையாது. அவர் செய்வது மிகப்பெரியதாயிருக்கும். இங்கே கர்த்தர் சகல இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்துதுன்னு பிராமிஸ் பண்ணார். இது நடந்துச்சா? வாசிங்க அதே பக்கத்திலேயே நாலாம் அதிகாரத்தில் 14 வசனத்தை வாசி.
அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை,
அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை
சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும்,
சகல இஸ்ரவேலருடைய கண்களுக்கு முன்பதாகவும்
மேன்மைப்படுத்தினார்,
மேன்மைப்படுத்தினார்.
அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல,
அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல
அவனுக்கும்,
அவனுக்கும்
அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம்,
அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம்
பயந்திருந்தார்கள்,
பயந்திருந்தார்கள். அடுத்த அதிகாரத்திலே பாருங்க, அவர் சொன்னது நடந்துருச்சு பாருங்க. உன்னை சகல இஸ்ரவேல் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாய் மேன்மைப்படுத்துவேன் சொன்னார். 3:7, 4:14 சாட்சி கொடுக்கிறது. கர்த்தர் அந்த யோசுவாவை தான் சொன்னபடியே சகல இஸ்ரவேல் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். மோசேயோடு இருந்தது போல் அவனோடு தான் இருக்கிறேன் என்பதை கர்த்தர் காமிச்சார், மேன்மைப்படுத்தினார். அது நிமித்தம் சகல இஸ்ரவேல் ஜனங்களும் அவனுக்கு முன்பாய் பயந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவர், சொன்னா செஞ்சிருவார். ஆமென். அதுக்கு யோசுவா தகுதி உள்ளவனா இருந்தான், அதான் ரீசன். கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னார், செஞ்சிட்டாரு. காரணம், யோசுவாவின் வாழ்க்கை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரமாயிருந்தது, பாத்திரமாயிருந்தது, அதனால நடந்துச்சு. இப்ப யோசுவாவின் வாழ்க்கையிலே ஏன் கர்த்தர் இந்த யோசுவாவை மேன்மைப்படுத்தினார்? இந்த 3-4 அதிகாரங்கள், இந்த 2 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கிறது. யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தின, இந்த 3 அதிகாரத்தில் சொல்றார், 4 அதிகாரத்தில் நடந்துருச்சு. இந்த 2 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா யோசுவாவின் வாழ்க்கையில அவர் மேன்மைப்படுத்தினதற்கான சில காரணங்களை நாம் பார்க்க முடியும். அதை இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். அதை நாமும் கவனமாய் கை கொண்டால் நிச்சயமாக சொல்லுகிறேன், தேவனாகிய கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த போகிறார். ஆமென். வாசிக்கலாம் 3 யோசுவாவின் புத்தகத்தில். இன்னைக்கு யோசுவாவின் புத்தகத்திலே பார்க்க போறோம். 3:1 வாசிக்கலாம்.
அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு,
அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு
அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும்,
இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும்
சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத் தங்கினார்கள்.
யோசுவா, அவனுக்குள்ள ஒரு ஹேபிட் இருக்கு. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து
தன் பிரயாணத்தை இந்த இடத்தில் ஆரம்பித்தான். யோசுவாவின் புஸ்தகத்தில் இந்த வார்த்தை ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணப்படுகிற வார்த்தை. இன்னும் சில வார்த்தைக்கு வசனங்களை காட்டுறேன். 6:12 வாசிக்கலாம்.
யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள்.
அடுத்தது 7 வாங்க, 16 வாசிங்க.
காலையிலே நீங்கள் கோத்திரம் யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வரப்பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது.
பாருங்க, யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாய் வரவழைத்தால். அடுத்த 8 பாருங்க, 10 வாசிக்கலாம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து
ஜனங்களை
இலக்கம் பார்த்து
இஸ்ரவேலின் மூப்பரோடும் கூட ஜனங்களுக்கு முன்னாலே நடந்து
போதும். போதுமா உங்களுக்கு உதாரணம்? யோசுவாவின் வாழ்க்கை பாருங்க, ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்தையும் அதிகாலையில் யோசுவா செஞ்சானா. எத்தனை இன்சிடென்ட் பாருங்க, யோசுவாவை குறித்து பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களும் அதிகாலம் அதிகாலம் அதிகாலையில். அவருடைய லைஃப் அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடா இருந்துச்சு, அதிகாலம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நல்லா தூங்குறோம். அது சண்டே தான் இழுத்து பிடிச்சு தூங்குறோம். நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றது லேட்டாக தான் காரணம், சண்டே தான் நிம்மதியா தூங்குறது. நான் சொல்றேன், யோசுவா எவ்வளவு கர்த்தருடைய விஷயத்தில் எவ்வளவு சின்சியரா இருந்தா பாத்தீங்களா? அவன் எடுத்த ஒவ்வொரு முயற்சி ஒவ்வொரு காரியத்திலையும் அவன் ஒரு காரியத்தை அன்னைக்கு செய்யணும்னு நினைக்கிற அந்த காரியத்தை எல்லாமே அதிகாலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இது எதை குறிக்கிறது? அவனுடைய சின்சியாரிட்டியை குறிக்கிறது. கர்த்தருக்கு அவன் காண்பித்த அந்த முக்கியத்துவம் குறிக்கிறது. புரியுதுங்களா? கர்த்தருக்கு அவன் காண்பித்த முக்கியத்துவம் குறிக்கிறது. மற்ற நாளை விட நம்ம சண்டை இன்னும் ஆக்டிவா இருக்கணும், டெய்லி ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கணும். மற்ற நாளை விட கர்த்தரை தேடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா நம்ம இருக்கணும். புரியுதுல? ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம். நான் சொல்வது எதுவுமே சாதாரணமான எடுத்துக்கொள்ளாதீங்க. இதுல எல்லாத்திலையுமே ஆசீர்வாதம் அடங்கியிருக்கு. நம்ம மொத்த நாள் நம்ம ஆக்டிவா இருக்கிற, அதை விட கர்த்தருடைய விஷயத்தில் இன்னும் ஆக்டிவா இருக்கும். நான் மத்த நாள்ல தூங்குறத விட சனிக்கிழமை குறைவா தூங்குறது தெரியுமா? ஏன் சொல்றது தெரியுமா? கர்த்தருடைய காரியத்துக்கு இன்னும் எஃபர்ட் போடணும். கர்த்தருடைய காரியத்தில் நம்ம முதல் ஸ்தானம் கொடுக்கணும், அதிக எஃபர்ட் போடணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த அதிகாலை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளுடைய முதல் நேரம், அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நம்ம எழுந்திருக்கிற முதல் நேரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கர்த்தர். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியை கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது ரொம்ப தெளிவா நான் சொல்றேன். கர்த்தருக்கு யாரெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்களோ டெஃபினட்டா அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேற எல்லாத்தை விட கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், மற்ற எல்லாவற்றையும் விட கர்த்தரிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறவர்கள், மற்ற எல்லாவற்றையும் விட கர்த்தருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், மற்ற எல்லாவற்றையும் விட கர்த்தரையே மேன்மையாய் நினைக்கிறவர்கள், மற்ற எல்லாவற்றையும் விட கர்த்தருக்கு இன்னும் அதிகமான எஃபர்ட் போடுகிறவர்கள், மற்ற எல்லாவற்றையும் விட கர்த்தரையே முதல் ஸ்தானத்தில் வைக்கிறவர்கள், இவங்கதான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கிறவங்க. இந்த அதிகாலை யோசுவாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவனுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் ஒரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு காரியத்தையும் அதிகாலையில் எழுந்து அவன் செஞ்சிருக்கிறான். அவருடைய லைஃப்ல முதல் நேரம் கர்த்தருக்கு இருந்துச்சு. ஒரு நாளு கால எழுந்த உடனே முதல் நேரம் கர்த்தருக்கு, முதல் நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்துதான் அவன் மற்ற காரியத்தை செஞ்சான். கர்த்தருடைய காரியத்தை கவனிக்கிற விஷயத்தில் எல்லாத்திலையுமே அவன் அப்படிதான் உதாரணமா இருந்திருக்கிறான். இன்னைக்கு சுடுகருடைய வாழ்க்கையின் முதல் தரமான நேரம், முதல் தரமான காரியம் கர்த்தருக்கு நீங்க கொடுக்கணும். எப்ப உங்களுடைய மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்குதோ அந்த டைம் கர்த்தருக்கு நீங்க கொடுக்கணும். சோர்ந்து போய் தூங்கி விடுகிற நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்காதீங்க. உங்கள் ஜெபிக்கிற நேரம் நீங்க ஜெபிக்கிறீங்க, எந்த நேரத்தில் நீங்க ஜெபிக்கிறீங்க? ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால் சோர்ந்து போய் கண்ணு இழுத்துட்டு போற அந்த நேரத்தில் ஜெபிக்கிறீங்களா? தவறு. எந்த நேரத்தில் நீங்க ஆக்டிவா இருக்கிறீங்க அந்த நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ணுங்க. புரியுதுங்களா? எந்த நேரத்தில் நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்க அந்த நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ணுங்க. புரியுதா? அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க. அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. இன்னைக்கு உங்க லைஃப் நம்ம ஜெபிக்கிறோம் சொல்லிக்கிறோம், ஆனால் நீங்க கொடுக்கிற நேரம் எப்படிப்பட்டதுன்றதை கர்த்தர் பாக்குறாரு. ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நேரம் ஃபுல்லா நீங்க உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு கடைசியில மிச்சம் மீதி இருக்கிறதான தூங்கி விடுகிற நேரத்தில் போய் நீங்க கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாதி நேரம் தூங்கிடுவீங்க. அது யாருக்கு வேணும் அந்த நேரம்? அந்த நேரத்தை கர்த்தர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நேரத்தை கர்த்தருக்கு யூஸ் பண்ணும். புரிதுங்களா? ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நேரத்தை யூஸ் பண்ணும். என்னுடைய வாழ்க்கையில செட்டப்பே ரொம்ப மாறி போச்சு. இப்ப எனக்கு ஒரு டே ஸ்டார்ட் ஆகிறதுன்றது உங்களுக்கு எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல. சாயங்காலம் 6 மணிக்கு தான் எனக்கு டே ஸ்டார்ட் ஆகும். 5 மணி இல்ல 5 மணிக்கு, சாயங்காலம் 5 மணிக்கு தான் என்னுடைய டே ஸ்டார்ட் ஆகும். அப்பொருந்து எனக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும் ராத்திரி 2 மணி வரைக்கும். அது என்னுடைய செட்டப் அப்படி ஆகிப்போச்சு. அதனால இப்ப நான் காலையில எல்லாம் எனக்கு அதை ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியறதில்ல. நைட்டு குறைவா தூங்கி காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியல. அதனால காலையில எல்லாம் வெளியில போறது அலையிறது எல்லா வேலையும் பகல் வச்சுக்குவேன். அங்க போறது அங்க போறது அதை பாக்குறது இதை பாக்குறது எல்லா வேலையும் அந்த நேரத்தை யூஸ் பண்ணிடுவேன். காலையில எல்லாம் பகல உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்க மாட்டேன். அந்த நேரம் ஃபுல்லா வெளியில போகணுமா, இந்த வேலையை கவனிக்கணும், அதுக்கு சர்ச் விஷயம் போய் வாங்க போகணும், பர்ச்சேஸ் பண்ண போகணுமா, எல்லா விஷயத்தையும் அந்த பகல் நேரத்துல டயர்டா இருக்கிற நேரத்தை ஃபுல்லா யூஸ் பண்ணிடுவேன். சாயங்காலம் அந்த 5 மணிக்கு பிறகுதான் ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் வரும். அதுக்கு பிறகுதான் என்னுடைய பிரேயர் டைம் ஃபுல்லா ஈவினிங் தான். என்னுடைய ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நேரத்தை ஜபத்துக்குன்னு ஒதுக்கிட்டேன். அது எனக்கு நல்லா இருக்குது, ஆசீர்வாதமா. உங்க லைஃப்ல சொல்றேன், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான நேரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃப்ரெஷ் டைம் எதுவோ, உற்சாகமா நீங்க இருக்கிற நேரம் எதுவும், அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. ஆமென். அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரசிடென்ட்ஸ். அவர் அவருடைய சிறப்பு அம்சம் கேட்டீங்கன்னா, அவர் ஒரு நல்ல தெய்வ மனுஷன், கர்த்தருக்காய் வாழ்ந்த உத்தமமான தெய்வ மனுஷன். அவர் நல்ல ஒரு பரிசுத்தவான். இந்த ஆபிரகாம் லிங்கனுடைய லைஃப்ல அவர் சிறுவயனாய் இருக்கும் பொழுதே பெற்றோரை இழக்கிறார். அவருடைய பக்தியான பாட்டி தான் அவரை வளர்க்கிறாங்க. அந்த பாட்டி சின்ன பையனா இருக்கும் பொழுதே ஒரு நாள் ஒரு வேத புத்தகத்தை எடுத்து கொடுத்து, இந்த வேத புத்தகத்தை நீ கனம் பண்ணு, இந்த வேத புத்தகம் உன்னை கனம் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த வேத புத்தகத்தை நீ கனப்படுத்துறீன்னா அந்த வேதம் உன்னை கனம் பண்ணும். அன்றையிலிருந்து அந்த சின்ன வயசுல இருந்தே பைபிள் நல்லா படிக்க ஆரம்பிச்சார். படித்து 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 அதை அப்படியே கை கொள்ள ஆரம்பிச்சார். தன்னை கர்த்தருக்கு முற்றிலும் அர்ப்பணித்து அவர் கர்த்தருக்காகவே வாழ ஆரம்பித்தார். அடுத்த பக்கத்தில் அவருடைய காரியம் அரசியல் அவருடைய போக்கு போயிட்டு இருந்தார். கர்த்தர் அவரை படிப்படியாக உயர்த்தன. எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ எலெக்ஷன் தோத்தார், ஆனாலும் கர்த்தரை தொடர்ந்து பிடிச்ச அவருடைய ஹிஸ்டரி அவருடைய பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபீட் அவருக்கு இருக்கும். மேயர் எலெக்ஷன் இனிப்பார், அங்கே தோத்து போவார். திருப்ப 4 தவிர தோற்பார். அதுக்கு பிறகு 6 ஜெயிப்பார். இப்படி அடி வாங்கி விழுந்து 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 எழுந்து எழுந்து ஆனாலும் கர்த்தரை விடல, இப்படியே போயிட்டு இருக்கிறார். போய் கடைசியில டாப் போஸ்டுக்கு வந்துடுவார், பிரசிடென்ட் ஆயிடுவார். கர்த்தரை தேடி தேடி அந்த பாட்டி சொன்ன வார்த்தை அவர் அப்படியே உருவாக்குச்சு. டாப் லெவலுக்கு வந்துடுறாரு. வந்துட்ட பிறகும் அப்பாடா இதுக்கு மேல ஒரு போஸ்ட் கிடையாதுன்னு சொல்லி அவர் அமர்ந்துடல. அந்த நிலைமையிலும் கர்த்தரை சின்சியரா தேடினார். அவர் ரொம்ப பிஸியான மனுஷன். அதிகாலை 4 மணிக்கே தன்னுடைய ஆபீஸ்ல வந்து அவர் மிஸ்டர்ஸ் கவனிப்பாராம். தன்னுடைய அபிஷியல்ஸ் காலையில் 4 மணிக்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்து அந்த நேரத்திலிருந்து தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பான. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு மனுஷன் அவனுக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் காலையில 4 மணிக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மனுஷன் பிரசிடென்டுடைய அப்பாயின்மெண்ட் ஆச்சு, ரிசப்ஷன்ல வந்து 3:30 வந்து உட்கார்ந்துட்டார். பிரசிடென்ட் கூப்பிட கரெக்டா 4 மணிக்கு கூப்பிடும்போது கரெக்டா உள்ள போயிடும். 3:30 அவர் ரிசப்ஷன் உட்கார்ந்துட்டார். பிரசிடென்டுடைய ரூம் க்ளோஸ் ஆகிருக்குது, ஆனால் உள்ள பேசுற மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. பிரசிடென்டுடைய சத்தம் கேட்குது, அவர் பேசுற சத்தம் கேட்குது. அதன் பிறகு இவர் யோசிக்கிறேன்னா, நம்ம 4 மணிக்கு வந்திருக்கிறோம், நமக்கு அப்பாயின்மெண்ட் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நினைச்சா நமக்கு முன்னால பிரசிடென்ட் ரூம்ல லைட் எரியுது, உள்ள அவர் பேசிட்டு இருக்கிறாரு, இது என்னன்னு சொல்லி அவர் யோசிச்சு வந்திருக்கிறார். அப்ப நமக்கு முன்னால கூட யாருக்கும் அப்பாயின்மெண்ட் 3 மணிக்கு கொடுத்துருப்பாரு போல இருக்கோ நினைச்சிட்டு இருக்கிறாரு. கடைசியில கரெக்டா 4 மணிக்கு கதவு திறக்கப்பட்டது. இவரை பெயர் சொல்லி கூப்பிடுறாரு, உள்ளே நுழைகிறாரு. யார் இருக்கிறாங்க உள்ள பார்த்தா யாருமே இல்லை. சுற்றி முட்டி பார்த்தாரு. பிரசிடென்ட் கேட்டார், என்ன தேடுறீங்க? இல்ல, நான் 3:30 வந்துட்டேன், நான் எனக்கு 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க, 3:30 நான் வந்து ரிசப்ஷன் உட்கார்ந்துட்டு இருந்தேன், உள்ள நீங்க பேசுற சத்தம் கேட்டுச்சு, அதான் யாருன்னு பார்த்தேன். உடனே அவர் பயம் எடுத்து காமிச்சாராம், நான் என் தேவனாகிய கர்த்தரோடு பேசாமல் மனுஷரோடு பேசுகிற பழக்கம் எனக்கு இல்லைன்னாராம். நான் 3 மணிக்கே உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிறேன், என் கர்த்தரையும் கூட பேசுறாரு, அதன் பிறகு நான் கர்த்தரோடு பேசுறேன், 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் என் ஆண்டவரோடு நான் பேசிவிட்டு தான் மனுஷரோடு நான் பேசுவேன், என் ஆண்டவரோடு பேசாமல் மனுஷரோடு பேசுகிற வழக்கமே எனக்கு கிடையாது. அவர் பிரசிடென்டாக இருந்த அந்த ஒரு ஸ்டேஜில் கூட அவர் அதிகாலையிலே முதல் நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்துட்டு தான் அவர் அடுத்தது தன்னுடைய காரியத்தை செஞ்சிருக்கிறார். யோசிப்பாரு, எவ்வளவு ஒரு சின்சியரான ஒரு காரியம். அதனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த அபிரகாம் லிங்கனை விட நம்ம ஒன்றும் பிஸியான ஆள் கிடையாது இங்க இருக்கிற யாருமே, அப்படிதான் நினைக்கிறேன். இல்ல, அபிரகாம் லிங்கனோட பிஸியான ஆள் யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன், நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அவ்வளவு தூரம் அவரை உயர்த்தி இருந்தும் கர்த்தருக்கு தன் வாழ்க்கையின் கடைசி நிமிஷம் வரைக்கும் சின்சியராக அவர் கர்த்தருக்கு வாழ்ந்த மனுஷன். இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையின் முதல் நேரம், முதல் காரியம், ஃப்ரெஷ்ஷா இருக்கிற டைம், சிறந்ததை கர்த்தருக்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கர்த்தருக்கு கொடுங்க. இதுல நீங்க கர்த்தரை கனம் பண்றீங்க, கர்த்தர் உங்களை கண்டிப்பாக மேன்மையாய் வைப்பார். ஆமென். ஃபர்ஸ்ட் காரியம். இரண்டாவது, யோசுவாவின் புஸ்தகம் 3:5 வாசிக்கலாம்.
யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள்,
உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள்,
நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான்.
இங்கே யோசுவா ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறான், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். யோசுவாவை குறித்து கர்த்தருடைய நோக்கம் என்ன? யோசுவாவை கர்த்தர் அழைக்கும் பொழுது தேசத்தை பங்கிடுகிறதற்கான ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் அவர் கையில் கொடுத்தார். மோசே ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் வாசல் வரைக்கும் கொண்டு வந்தார், ஆனால் யோசுவா கானானுக்குள் ஜனங்களை கொண்டு செல்லுகிற ஒரு காரியத்தை செய்தார். கானானுக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக யோர்தான் பிளக்கப்பட வேண்டும், அதை கடந்து போனோம். இந்த காரியத்தை கர்த்தர் செய்வார் என்பது யோசுவாவுக்கு தெரியும். கர்த்தர் தேசத்திற்கு உள்ளே பிரவேசிப்பதற்கு செங்கடலை பிளப்பார். ஆனால் இங்கே ஜனங்களுக்கு அதற்கு முன்பதாக யோசுவா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு? இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். பரிசுத்தம் பண்ணுங்கள், பரிசுத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய முடியும். ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் நம்ம கூட இருப்பதற்கு பரிசுத்தம் மிக 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 முக்கியமான விஷயம். ஆராதனையிலே வந்து 4 அந்நிய பாஷை பேசிட்டு போறது சுலபம், புரியுதுங்களா? ஆராதனையில வந்து 4 அந்நிய பாஷை பேசிட்டு அப்படியே கை தட்டிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு போறது சுலபம். ஆனால் உங்களுக்குள் அந்த அபிஷேகம் நிறைவாய் தங்கி இருக்கிறது. பாருங்க, அதுதான் முக்கியம், அபிஷேகம் தங்கி இருக்கணும் நமக்குள். கர்த்தர் எப்பொழுதும் தங்கி இருக்கணும், அதை நமக்கு தெரியணும். நம்ம ரோட்ல நடந்தாலும், வீட்டில் படுக்கையில் படுத்திருந்தாலும், ஒவ்வொரு நிமிஷமும் தேவ சமூகம் நம்மை சூழ்ந்திருக்கிறதை நமக்கு தெரியணும். அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள் நிரம்பி இருக்கணும். அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் எப்பொழுதும் ஃபீல் பண்ண தெரியணும். கர்த்தர் கூட இருக்கிறதை அனுபவ ரீதியாய் அறிய தெரிய வேண்டும். அதற்கு பரிசுத்தம் அவசியம். கர்த்தர் என்னைக்குமே நம்மளை மேன்மைப்படுத்தணும்னா, மேன்மைப்படுத்துகிறவ நம்ம கூட இருந்தாதான் நம்ம மேன்மை அடைய முடியும். புரியுதுங்களா? மேன்மைப்படுத்துகிறவர் நம்ம கூட இருக்கணும். மேன்மைப்படுத்துகிறவர் நம்ம கூட இல்லாத பட்சத்தில் ஒருபோதும் நம்ம மேன்மை அடைய முடியாது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்பொழுது கர்த்தரை பார்த்து சொன்னான், தேவரீர் பூமியில் இருக்கிற சகல ஜாதி ஜனங்களை நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு வருவதனால் தானே கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் யாரோடு இருப்பார் தெரியுமா? யாரோடு கர்த்தர் இருப்பார் இருந்து மேன்மைப்படுத்துவான்னு கேட்டீங்கன்னா, யார் தன் வாழ்க்கையை பரிசுத்திற்கு அர்ப்பணிக்கிறார்களோ அவங்களோட தான் கர்த்தர் இருப்பார், அவங்களோட சந்தோஷமா தங்கி இருப்பார். ஏன்னா கர்த்தர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்களை உடையவர் என்று வேதம் சொல்லும். அப்போ பரிசுத்தம் எங்கே உண்டோ அங்கேதான் இருப்பார். யாத்திராகம் 25:8 நீங்கள் பார்த்தால் கர்த்தர் மோசேயை பார்த்து ஒரு வாசஸ்தலத்தை கேட்கிறார். அவர் வாசம் பண்றதுக்கு எப்படிப்பட்ட ஸ்தலம் பாருங்க, வாசிக்கலாம். 25:8
அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண, எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக,
எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. வாசம் பண்றதுக்கு அவர் எப்படிப்பட்ட ஸ்தலத்தை கேட்கிறார் பாருங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனையை கேட்கல, அருமையான ஒரு வீட்டை கட்டுங்கன்னு சொல்லல, நான் வாசம் பண்ணுகிறதுக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம் வேணும்னு கேட்டார். புரியுதா? அப்ப நம்ம ஒரு பரிசுத்த ஸ்தலமா இருக்கும்பொழுதுதான் கர்த்தர் நமக்குள்ளே வாசமா இருந்து நம்ம போகிற காரியத்தில், நம்ம செய்கிற காரியத்தில் எல்லாத்திலுமே நமக்கு மேன்மையை கட்டளையிட முடியும். பரிசுத்திற்கு யாரெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ தயவுள்ள அவங்க எல்லாருமே மேன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. தெரியுமா? ஸ்பெஷலா நீங்க கவனிச்சு பாருங்க, யாரெல்லாம் பரிசுத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரும் உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 39:9 இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படினா, போத்திபாரின் வீட்டில் அந்த யோசேப்பு என்ன நிலைமைக்கு போனான்னு நமக்கு தெரியும். முழு எகிப்திற்கும் கர்த்தர் அவனை அதிபதியாய் உயர்த்தினான். படிக்க நேரம் இல்லை, நான் சொல்லிட்டே போறேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5:8 வாசிச்சு பாருங்க. தானியேல் பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்குள் சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டான். அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு ராஜாவின் உணவுகள் அவனுக்கு மெனு கொடுக்கப்பட்டது. ராஜா தான் புசிக்கும் உணவினாலும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்தையும் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்தார்கள். ஆனால் அவைகள் தன்னை தீட்டுப்படுத்தும் என்பதை தானியேல் அறிந்திருந்தார். பாபிலோனிய ராஜா எல்லாத்தையும் சாப்பிட்டான், எல்லா கறியும் சாப்பிட்டான். நாம் சாப்பிடாத கறியே கிடையாது, எல்லா கறியும் சாப்பிட்டான். பாட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறியிலிருந்து எல்லா கறியும் சாப்பிட்டாங்க. ஆனால் யூத ஜனங்களுக்கு கர்த்தர் அப்படி அனுமதிக்கல. இல்ல, கொம்புள்ளதும் 2 இருகுளம்புள்ளதும் விரிகுளம்புள்ளதும் அசை போடுகிறதுமே அன்றி அப்படிப்பட்டதான பிராணிகளை மட்டும்தான் சாப்பிடணும்னாரு. அப்படி வரும்பொழுது சில வகையான இறைச்சிகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது தீட்டுள்ளதாக கர்த்தர் சொன்னார். அப்போ பாபிலோனிய ராஜா நேபுகாத்நேச்சர் எல்லாம் சாப்பிட்டிருப்பார், பன்னிக்கறி சாப்பிட்டிருப்பார், முயல்கறி சாப்பிட்டிருப்பார். ஆனால் இவைகள் எல்லாம் சாப்பிடுவதற்கு அனுமதிக்கவில்லை, இவைகள் தீட்டுள்ளவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த மெனு அதெல்லாம் வருது. தானியேல் சொல்றான்,
இவைகளினால் நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்வது இல்லை. பரிசுத்தத்திற்கு என்று நின்னா தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்பதில் ஜாக்கிரதையான அவனை கர்த்தர் பாபிலோனிய சாம்ராஜ்யத்திலே உயர்ந்த பதவியிலே கர்த்தர் வைத்தார், ஹையஸ்ட் பொசிஷன் உயர்த்தினார். யாரெல்லாம் பரிசுத்தத்திற்கு வயலாக்கி காமிச்சாங்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் கனப்படுத்தினார். பினகாஸ் சொல்லிக்கிட்டே போலாம், எண்ணாகம் 25 அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சுப்பார். பினகாஸ் இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். அவர்கள் வேசித்தனம் பண்ணும் பொழுது பினகாஸ் என்கிறதான ஆரோனின் பேரன் இவன் வைராக்கியம் கொண்டான் பரிசுத்தத்திற்காக. அங்கே வேசித்தனம் பண்ணுகிற இரண்டு பேரை ஈட்டியினால் குத்தி கொலை செய்தான். பரிசுத்தத்திற்கு என்று வைராக்கியம் பாராட்டினான். கர்த்தர் உடனே சொன்னார், என் சமாதானத்தின் உடன்படிக்கையே எந்தெந்தைக்கும் சந்ததிக்கு நான் தருவேன்னு சொன்னார். பைபிள் ஃபுல்லா நீங்க படிச்சு பாருங்க, யாரெல்லாம் பரிசுத்தத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் கனப்படுத்தி இருக்கிறார், அவங்க எல்லாரையும் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார், அவங்க எல்லாரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார், யாரையும் கர்த்தர் விட்டு வச்சது கிடையாது, ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்ப இந்நேரத்தில் யோசுவா பரிசுத்தத்திற்கு இம்பார்டன்ஸ் கொடுத்தான், தன்னையும் பரிசுத்தமாய் வைத்துக் கொண்டான், ஜனங்களுக்கு அந்த பரிசுத்தத்தை அவன் வலியுறுத்தினான். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கொடுக்க அற்புதம் செய்யணும்னா நீங்கள் பரிசுத்தமாய் இருந்தாகணும், அவர்களுக்கு அதை வலியுறுத்தினான். அப்படியே கர்த்தர் கனப்படுத்தினார், யோசுவாவை சகல ஜனங்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினார். முதலாவது காரியம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கர்த்தருக்கு கொடுத்தான். இரண்டாவது பரிசுத்தத்திற்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். மூன்றாவது இந்த யோசுவாவின் வாழ்க்கையில் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்துவதற்கு இந்த 3-ம் அதிகாரத்தில் 4-ம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். 3-ம் அதிகாரத்தில் 10-11 வசனங்களை வாசிக்கலாம்.
பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன்
உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையும்
அவர் கானானியரையும்
ஏத்தியரையும்
ஏவியரையும்
பெருசியரையும்
கிர்காசியரையும்
எமோரியரையும்
எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி
உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது. மூன்றாவது யோசுவா என்ன செய்தான், சகல ஜாதிகளையும் கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்து நீங்க ஜெயிக்க போறீங்க. உள்ளே கானான் தேசத்தில் இருக்கிற சகல ஜாதிகளையும் நம்ம விரட்டி அடிக்க போறோம், நம்ம ஜெயிக்க போறோம். அதற்கு அடையாளமாக நீங்கள் போகிறதற்கு முன்பதாக உங்களுக்கு முன்பதாக சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பதாக அது போகட்டும் சொன்னார். உடன்படிக்கை பெட்டி முன்னால போகணும், மத்த நம்ம எல்லாம் அதை ஃபாலோ பண்ணி தான் போகணும்னா உடன்படிக்கை பெட்டிக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அந்த உடன்படிக்கை பெட்டி முன் செல்லாமல் நம்ம போகக்கூடாது, அதுதான் முன்னால போனோம், அதுக்கு பின்னால்தான் நம்ம போனோம். உடன்படிக்கை பெட்டியை அவன் கனப்படுத்தினான். உடன்படிக்கை பெட்டி, இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது என்ன, தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கை 10 கட்டளைகள் அடங்கிய வேத வசனங்கள், அந்த 10 கட்டளைகள் அடங்கிய அந்த கற்பலகைகள் அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்தது. இது 2 நாளாகவும் 5-ம் அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த உடன்படிக்கை பெட்டியிலே அந்த கற்பலைகள் வைக்கப்பட்டிருந்தது, ஆரோனுடைய துளிர்த்த கோல் வைக்கப்பட்டிருந்தது, ஒரு சின்ன கிண்ணத்திலே மண்ணா வைக்கப்பட்டிருந்தது, அது 3 இருந்துச்சு. ஆனா பிற்காலத்திலே அந்த கற்பலகைகள் மாத்திரம் அதில் இருந்தது. சரி, இப்ப இங்க பார்க்கும் பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது எதை குறிக்கிறது என்றால், கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற உடன்படிக்கை. உடன்படிக்கைக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்தான், அதை ஃபர்ஸ்ட் கொண்டு போகணும். உடன்படிக்கை முன்னால போனாதான் நம்ம சரியாக நம்ம ஜெயிக்க முடியும், சகல ஜனங்களை நம்ம ஜெயிக்கணும்னா உடன்படிக்கை அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், நமக்கு பரலோகத்தில் உள்ள சேப்பன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்,
நாமும் அவருக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். என்னைக்கு நம் வாழ்க்கை கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமோ அன்றைக்கு நம்ம உடன்படிக்கை பண்ணோம். என்ன ஆண்டவரே, இனிமேல் என் சுய விருப்பத்தின்படி வாழ மாட்டேன், உங்க விருப்பத்தின்படி வாழவே நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். உடன்படிக்கை தெய்வ பிள்ளைகள் நம்ம வாயத்திறந்து சொல்ற வார்த்தையை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? ரொம்ப கவனமா இருக்கணும். பிரசங்கியின் புஸ்தகம் 5:6 வாசிக்கலாம். பிரசங்கியின் 5:6.
நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்.
மூடர் பலியிடுவது போல
பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்திலே புனிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார். நீ பூமியில் இருக்கிறாய். ஆகையால் உன் வார்த்தை சுருக்கமாயிருப்பதாக. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம்.
உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க
உன் வாய்க்கு இடங்கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானே.
வாயின் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? தேவ சமூகத்தில் வரும்பொழுது துணிகரமாய் ஒன்றும் பேசாதேனர், மனம் பதறி ஒன்று செய்யாதேனர். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலம் அப்படின்னார். புத்தி பிசகினால் நான் இப்படி பேசிட்டேன், ஏதோ ஆண்டவரே நான் தெரியாம உளறிட்ட ஆண்டவரே, இப்படி எல்லாம் சொல்லாத, வாயை விட்டுட்டு அதன் பிறகு இப்படி பேசாத, வார்த்தையை விட்டுட்டு ஆண்டவரே நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படிலாம் தேவ சமூகத்தில் சொல்லாத. தேவனுன் வார்த்தையினாலே கோபம் கொண்டால் என்ன நடக்கும்? உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானே, உன் ஆசீர்வாதம் கெட்டு போகும். இந்த 6 என்ன சொல்லுது தெரியுமா? தேவ சமூகத்தில் நீங்க வாயை திறந்து என்ன சொல்றீங்களோ அதை செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க ஒண்ணுமே சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஒரு காரியத்தை நீங்க வாயத்திற்கு சொல்றீங்கன்னா நீங்க அப்புறம் ஆண்டவரே நான் தெரியாம சொல்லிட்டேன், எமோஷனல் சொல்லிட்டேன், ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டப்பா, அந்த பேச்சு கிடம் கிடையாது. வாயத்தின் ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அதை செய்யணும். அப்படிலாம் நீங்க சொல்லாம இருக்கிறது நலங்கிறார். ஏன்னா ஒன்னு நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் அதை நீங்க எதிர்பார்க்கிறார், அதை செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். நாம் என்ன சொல்றோமோ அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தெய்வ சமூகத்தை நம்ம சொல்ற ஆண்டவரே, இனிமேல் நான் டெய்லி 1 ஜெபிக்கிற ஆண்டவரே, சொல்லியிருக்கீங்களா? ஒரு நாளைக்கு 1 பைபிள் படிக்கிற 4 அதிகாரம் 5 அதிகாரம் படிக்கிறேன் சொல்லியிருக்கீங்களா? இன்னும் நான் சர்ச்சுக்கு கரெக்டா நான் வரேன் ஆண்டவரே, இனிமே அடுத்த வாரத்தில் கரெக்டா சர்ச்சுக்கு டைம் கொண்டு வந்தேன் ஆண்டவரே சொல்லியிருக்கீங்களா? இந்த காரியத்தில் செய்ய மாட்டாண்டவரே சொல்லியிருக்கீங்களா? நீங்க மறந்திருக்கலாம், கர்த்தர் மறக்க மாட்டார். நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும்
அவர் மனதிலே வைத்திருக்கிறார். நீங்கள் சொன்ன எல்லாவற்றையும் அவர் மனதிலே வைத்திருக்கிறார். கர்த்தர் அதெல்லாம் பார்ப்பார். நம்ம மறந்தால் அவர் மறக்கவே மாட்டார், மறக்கவே மாட்டார். நம்ம சொன்னதெல்லாத்தையும் செய்யறமான்னு பார்த்துட்டே இருப்பார்.
நம்ம வாழ்க்கையில் நம்முடைய கைகளின் பிரயாசம் நமக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறதுக்கு இது ஒரு பெரிய ரீசன். தேவனின் வார்த்தையினால் கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானே. சில நேரத்தில் தேவ பிள்ளைகள் செய்யற காரியம் வாய்க்காமல் போகிறதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? நம்ம ஒன்று சொல்றோம், ஆனா சொல்றதை செய்யறதில்லை. சொல்றோம் கர்த்தருக்கு வாய்க்கிறது, சொல்றோம் சொன்னதை செய்யறதில்லை.
கர்த்தர் அதை கவனிப்பார்,
அதனால கோபப்படுவாராம். சொல்லிட்டு செய்யாமல் போன கோபப்படுவாராம்.
கோபப்பட்டு அதன் பிறகு கர்த்தர் நம்முடைய கைகளின் கிரியைகளிலே ஆசீர்வாதத்தை தடுத்து விடுகிறார்.
உண்மை இதனால் உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். கஷ்டமான வார்த்தை கேட்கறதுக்கு,
பட் திஸ் த ஃபேக்ட், இதுதான் உண்மை. புரிஞ்சுக்கலாம், இத ஃபேக்ட், உண்மை, இதான் உண்மை.
ஏன் நமக்கு கைகளின் பிரயாசம் ஆசீர்வாதம் இல்லாமல் போகுதுன்னா, சொல்றதை நம்ம செய்யறதில்லை. கர்த்தருக்கு முன்பதாக
சொன்னதை செய்யணும்.
1970களிலே கிளாடிஸ் ஈஸ்வரராஜ், கிளாடி ஈஸ்வரராஜ் என்று சொல்லி ஒரு தெய்வ மனுஷன் இருந்தார். வல்லமையாய் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவர். கர்த்தர் அவரை மிக வல்லமையாக யூஸ் பண்ணார். நல்ல மியூசிஷியன். அவருடைய உட்கூட்டங்களில் அந்த நாட்களிலே நிறைய அற்புதங்கள் நடந்தது. நல்ல விதத்தில் அவர் ஊழியத்தை செய்திருந்தார். அவருக்கு கர்த்தர் சொன்னார், மகனே, நான் உனக்கு நியமித்த வேலையை நீ வேகமாக செய். ஏன்னா உனக்கு இந்த உலகத்தில் நான் கொடுத்திருக்கிற ஆயுசு காலம் கொஞ்சம்தான். உன்னை நான் நீண்ட காலம் இந்த உலகத்தில் வைக்க மாட்டேன். உனக்கு ஆயுசு காலம் நான் உனக்கு குறைவாக வச்சிருக்கிறேன். நான் எத்தனை வருஷம் சொல்ல, உனக்கு ஆயுசு காலம் குறைவாக வச்சிருக்கிறேன். அதனால நீ வேகமாக என்னுடைய வேலையை நீ செய் அப்படின்னு கர்த்தர் அவருக்கு சொல்லியிருந்தார். ஆகையினாலே அவர் திருமணமே செய்ய வேணாம்னு இருந்தார். அந்த திருமணத்தில் இருந்தார் தன்னுடைய ஆயுசு காலம் குறைவுன்னு கர்த்தர் சொன்னதுனால நம்ம திருமணமே செய்ய வேண்டாம் என்று இருந்து திருமணம் செய்யாமல் வைராக்கியமாய் ஊழியம் செய்ய நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணார். அப்படி இருக்கும்போது அவருடைய ஊழியத்தில் நிறைய பேர் கவரப்பட்டாங்க. குறிப்பாய் பெண்கள் நிறைய பேர் கவரப்பட்டு, அவர் கல்யாணம் ஆகாதவர், இவர் நமக்கு கணவரை வந்தா நல்லா இருக்குமே ஆசைப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு நிறைய பேர் கல்யாணத்துக்கு அவருக்கு ஏகப்பட்ட நபர்கள் மூலமா நிறைய அப்ரோச்சஸ் வந்துட்டே இருந்துச்சு. அப்ப எல்லாருக்கும் சொன்னார், நான் கல்யாணம் பண்றதா இல்லை, வேண்டாம், என்னுடைய ஆயுசு நாட்கள் குறைவுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால நான் கர்த்தர் ஊழியம் செஞ்சுட்டு போறேன்னு சொன்னார். ஆனால் ஒரு சகோதரி சொன்னாங்க, பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அவருக்கு திருமணம் செய்து அவருக்கு மனைவியா நான் இருக்கணும். அவங்க ஸ்பிரிச்சுவல், நல்ல ஸ்பிரிச்சுவல் லேடி தான் சொன்னாங்க. அவருக்கு ஆயுசு நாட்கள் குறைவுன்னு அவர் சொன்னதை அவங்க பெருசுபடுத்தல, பரவாயில்ல என்று சொல்லிட்டாங்க. அவங்க என்ன காரியம், அவங்க நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லேடி, அதனால அவங்க என்ன நினைச்சாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து ஆயுசு நாட்களை கூட்டிடலாம். எஸ் ஐ கே ராஜாவுக்கு கூட்டலையா, கூட்டிடலாம் நினைச்சாங்க. திருமணம் செஞ்சாங்க, வாழ்க்கை நடந்து போச்சு. சரியாக 39வது வயதில் கிளாடியேஸ்வரராஜ் வியாதிப்பட்டார். இந்த உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். தன்னுடைய 39வது வயதில் கர்த்தர் சொன்னது போலவே அந்த குறுகிய ஆயுளில் அவர் கர்த்தருடைய வேலையை செஞ்சு முடித்தார். அந்த 39வது வயதில் அவருடைய ஆத்மாவை கர்த்தர் சொன்னபடி கர்த்தர் செஞ்சிட்டார். அவர் வியாதிப்பட்ட பொழுதிலிருந்து அந்த சகோதரி போராடி ஜெபிச்சாங்க, போராடி ஜெபிச்சாங்க. ஆண்டவரே, என் கணவருக்கு நீர் ஜீவனை கொடுக்கணும், சுகமா இருக்கணும், அவர் சுகப்படுத்தும், சுகப்படுத்தும் போராடி ஜெபிச்சாங்க. போராடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை கேட்கல. அந்த சகோதரி ரொம்ப வைராக்கியமான ஒரு சகோதரி. அவங்க வந்து ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட புதுசுல
டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் என்று சொல்லி ஒரு புத்தகம் உண்டு. ரிச்சர்ட் உம்பிரன் என்று சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு தெய்வ மனுஷன் ருமேனிய தேசத்திலே கம்யூனிஸ்டுகளினால் உபத்திரவங்களை சந்தித்த ஒரு தெய்வ மனுஷன், 14 வருஷம் ஜெயில கொடிய வேதனை சந்தித்த மனுஷன். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாலிப பிராயத்தில் அந்த சகோதரி படித்தாங்க. அந்த புத்தகத்தை நானும் என் வாழ்க்கையில் முதல் முதலாக படிக்கும்போது அழுதேன் படிக்கும்பொழுது படிக்கவே முடியல. என்னால் படிக்கவே முடியல, படிக்க படிக்க அழுதேன். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் அது. அந்த புத்தகத்தை அந்த சகோதரி படித்தாங்க. டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் படித்து கர்த்தரிட்ட தீர்மானம் பண்ண, ஆண்டவரே இப்படியெல்லாம் முடிய பிள்ளைகள் பாடுபட்டிருக்கிறாங்க, என் வாழ்க்கையில் ஏன் இருக்குன்னு கேள்வி கேட்க மாட்டாண்டவரே, என் வாழ்க்கை நீங்க எதை கொடுத்தாலும் எதை எடுத்தாலும் எப்பவுமே நான் எதுக்குமே கேள்வி கேட்க மாட்டேன், நான் உங்களுக்கு டோட்டல் சரண்டர் அவங்க கர்த்தருக்கு அர்ப்பணிச்சிருந்தாங்க. எனக்கு எதை கொடுத்தாலும் சரி எதை எடுத்தாலும் எதுக்குமே நான் கேள்வி கேட்க மாட்டேன். என இவ்வளவு தூரம் உன்னுடைய பரிசுத்த மண்கள் பாடுகளை அனுபவிச்சிருக்கும் போது நான் எம்மாத்திரம் அந்த வாலிப பிராயத்தில் அப்படி அர்ப்பணிச்சிருந்தாங்க. இப்ப உங்களுக்கு இந்த சம்பவம் தாங்க முடியல, அழுதாங்க, கர்த்தரை எடுத்துட்டார், அழுதாங்க அழுதாங்க நீண்ட நாட்கள். அந்த சகோதரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போனாங்க. நான் என்ன தப்பு செஞ்சு ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்துச்சு, எவ்வளவு தூரம் கர்த்தருக்கு நான் உண்மையாண்டேன், ஏன் என் ஜெபத்தை கேட்டு என் கணவருக்கு கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டல, பெரிய கேள்விக்குறியாச்சு. ஜெபிக்கிறத இழந்தாங்க, வேதத்தை வாசிக்கிறத இழந்தாங்க, சமாதானத்தை இழந்தாங்க, மிகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்னுக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த சகோதரி இன்னைக்கு இருக்கிறாங்க, உங்களோட இருக்கிறாங்க, இப்ப இருக்கிறாங்க. கடைசியில் ஒரு நாள் கர்த்தர் அவங்களோட வந்து பேசுறாங்க, மகளே ஒரு நாள் நீ என் சமூகத்தில் வந்து சொல்லலையா, எங்கிட்ட நீங்க எதை கொடுத்தாலும் சரி எதை எடுத்தாலும் சரி நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க மாட்டேன்னு எங்கிட்ட சொல்லலையா மகளே, கர்த்தர் கேட்டார். எங்கிட்ட நீ எதை எடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன் ஆண்டவர், நீ எங்கிட்ட ஒரு நாள் சொல்லல சொன்ன, இப்ப ஏன் மகளை நீ கேட்கிற, என்னுடைய மகனுக்கு நான் இவ்வளவுதான் ஆயுசு நாட்கள் என்பது முதலையே சொல்லி வச்சிருந்தேன், என் திட்டத்தை நான் நிறைவேற்றினேன், நீயும் உன் அர்ப்பணிச்ச, எதை எடுத்தால் நான் கேட்க மாட்டேன்னு சொன்னேன், இப்ப ஏன் மகளை நீ சோர்ந்து போனேன்னு கர்த்தர் கேட்டார். அன்னைக்குதான் உங்களுக்கு உணர்வு வந்தது, மீண்டும் கர்த்தருக்குள்ள நல்லா புதுப்பிக்கப்பட்டாங்க, புதுப்பிக்கப்பட்டு நீங்க கர்த்தருக்காக இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது அவங்க வாயினால் இந்த சாட்சியை சொன்னாங்க, சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. எமோஷனலா வாயை திறந்து தெய்வ சமூகத்தில் ஏதாவது இஷ்டம் போல பேசிடாதீங்க, கர்த்தர் எல்லாத்தையும் கணக்கில் வச்சிருப்பார், ஒரு நாள் கூட பார்த்து திருப்பி கேட்பார், இப்படி என்கிட்ட ஒப்பு கொடுத்தல அன்னைக்கு நீங்க பதில் சொல்ல முடியாது, தெய்வ சமூகத்தில் ஜாக்கிரதையோடு பேசுங்கன்னு எல்லாருக்கும் ஒரு வார்னிங் கொடுத்தாங்க அந்த சகோதரி. தெய்வ பிள்ளைகள் என்னைக்குமே நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில் வாயை திறந்து சொல்லுகிற வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையார்கள். இஷ்டம் போல நம்ம பேசிட்டு பின்னால் அதன்படி செய்யாமல் இருப்பது அது கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயம். கர்த்தர் அதை குறித்து கோபப்படுவார், நம்முடைய கைகளின் கிரியைகள் ஆசீர்வாதம் அற்று போகும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க என்ன சொன்னீங்க யோசிச்சு பாருங்க, உங்க இருதயத்தை திறந்த என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் யோசிங்க, கிளீனா செய்யுங்க, அதெல்லாம் அதை மீறாதீங்க. நீங்க தனியா நீங்க சொல்லியிருப்பீங்க, ஜெபத்துல சொல்லியிருப்பீங்க, நீங்க மறந்துருக்கலாம், ஆனால் கர்த்தர் மறக்கல, அதெல்லாம் நினைப்பில் வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கிறார், நீங்க சொல்லலன்னு எதிர்பார்க்க மாட்டார், நீங்க சொன்னீங்கன்னா எதிர்பார்ப்பார், அதை நீங்க கண்டிப்பா செய்யணும். யார் யார் என்ன காரியத்தை நீங்க கர்த்தருக்கு அர்ப்பணிச்சீங்களோ கண்டிப்பா நீங்க செய்யணும். தேவன் மூடரில் பிரியப்படுகிறவர் அல்ல, கர்த்தர் சொன்னதை எதிர்பார்க்கிறார். அதனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது யோசுவாவின் வாழ்க்கையிலே உடன்படிக்கை பெட்டியை முன்பு கொண்டு போக சொன்னான், அதுதான் தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை பெட்டிக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். அதனால நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வாயத்தர் என்ன உடன்படிக்கை பண்ணினீங்களோ, நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளில் ஞானஸ்தானம் பெற்ற நாள், அதன் பிறகு ஒரு செய்தியை கேட்கும் பொழுது கர்த்தன் உள்ள பேசியிருப்பார், நீங்க சபைக்கு வந்தபோது ஒரு செய்தி கேட்கும் போது கர்த்தன் உள்ள நிறைய விஷயம் பேசியிருப்பார், அன்றைக்கு நீங்கள் சில விஷயத்தை கர்த்தனிடத்தில் சொல்லியிருப்பீங்க, அது எல்லாத்தையும் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். உடன்படிக்கையை கனப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். அடுத்ததாக 4வது 3வது அதிகாரத்தில் ஜோஷுவா 3:13 வாசிக்கலாம்.
சம்பவிப்பது என்னவென்றால்
சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய
கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான்.
சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியனுடைய உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் எடுத்துன்னு சொல்லிட்டான். இது ஒரு ஸ்லோப், மேலே தண்ணீர் ஓடி வருகிறது. இந்த யோர்தான் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, 3:15 வாசிங்க.
யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும்
கரை புரண்டு போகும். இவங்க யோர்தான் கடந்து போன காலத்தில் சும்மா வத்தி போன கண்டிஷன்ல கொஞ்சம் தண்ணி இருந்த காலகட்டம் கிடையாது. தண்ணி கரை புரண்டு ஓடுகிறதால பெருவெள்ளமாய் ஓடி வருகிற அந்த சீசன்ல தான் கர்த்தர் இந்த யோர்தானை பிளந்து அவங்களை கடந்து போக பண்ணார். குறைவான தண்ணீர் இருக்கும்போது செய்யல, கரை புரண்டு ஓடுகிற பீக் லெவல்ல தண்ணீர் இருக்கிற அந்த கண்டிஷன்ல தான் கர்த்தர் யோர்தானை பிளந்தார். இந்த விஷயத்தை யோசுவா கிளியர் கட்டா முதலே சொல்லிட்டான். இந்த ஆசாரியுடைய கால்கள் உள்ளங்கால் அந்த தண்ணீர்ல பட்ட உடனே மேலே இருந்து கரை புரண்டு ஓடி வருகிற தண்ணீர் அப்படியே ஒரு குவியல நின்றுடும். அதுக்கு மேல காஸ் பண்ணாது, அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். இதுதான் விசுவாசம். உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒண்ணு சொல்லுகிறார், யோர்தானை பிளந்து கொண்டு போவேன் சொல்லிட்டாரு. ஆனா சூழ்நிலையை பார்த்தால் யோர்தான் கரை புரண்டு ஓடிட்டு இருக்குது. ஒருவேளை வற்றி போய் இருக்கிற ஒரு மோசமான சூழ்நிலையில கர்த்தர் சொல்லியிருந்தா அதை நம்புறதுக்கு ஈஸி. கொஞ்சம் தண்ணி ஓடிட்டுக்கிற நேரத்தில் வந்து இதை யோர்தான் கடந்து தாண்டி போயிடுவேன்னு சொன்னா ஈஸி. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா கரை புரண்டு ஓடுகிற அந்த நேரத்தில் தான் கர்த்தர் சொல்லுகிறார், யோர்தானை நான் பிளப்பேன், நீங்க அதை கடந்து போவீங்கன்னு சொல்லியிருக்கிறார். இது ரொம்ப நம்புறதுக்கு முடியாத கஷ்டமான ஒரு கடினமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் யோசுவா சந்தேகம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் நடக்க போகிறதை தெளிவாக சொல்றார். ஆசாரியருடைய உள்ளங்கால் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் குவியலாய் நிற்கும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணும் நான் ஒன்று சொல்றேன். உங்களுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியங்கள் அல்லது வேத வசனங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளின் மேல் அசைக்க முடியாத விசுவாசம் கொடுத்திருக்கும். சிச்சுவேஷன் எப்படி வேணா இருக்கலாம், அப்ப இருக்கிற சூழ்நிலை மோசமானதா இருக்கலாம், கரை புரண்டு ஓடுகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் உங்கள் விசுவாசம் தெளிவா இருக்கணும். பைபிள்ல நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களை கர்த்தர் எப்படி உயர்த்தினது போலவே விசுவாச வீரர்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் விசுவாசத்துல சிறந்திருந்தார்களோ அவர்களையும் கர்த்தர் ஸ்பெஷல் லிஸ்ட் பண்ணியிருப்பார். பைபிள் பாருங்க, விசுவாசத்தில் சரியா இருந்தவங்க எல்லாரையும் கர்த்தர் நல்லா உயர்த்தி இருப்பார். அதனாலதான் எபிரேயர் 11 ஒரு அதிகாரமே ஒதுக்கப்பட்டு விசுவாசத்தில் சிறந்தவர்களை எல்லாம் கர்த்தர் எப்படி உயர்த்தி இருக்கிறார் ஒரு லிஸ்டே இருக்குது. ஒரு அதிகாரமே எனக்கு ஒதுக்கியாச்சு. விசுவாசத்தில் சிறந்திருக்கிறவர்களை கர்த்தர் கண்டிப்பா மேன்மைப்படுத்துவார். விசுவாசிக்கணும், ஆண்டவர் சொன்னார் நடக்கும். சூழ்நிலை கரை புரண்டு ஓடுகிறதான காரியம் எதில் இருந்தாலும் சரி, என் தேவன் சொன்னால் அது நடக்கும். கண்ணுக்கு பார்க்கும்போது கரை புரண்டு ஓடுகிறது, பிளக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை, ஆனால் நடக்கும். என் தேவன் சொன்னால் அது நடக்கும். உங்கள் விசுவாசத்தில் நீங்க உறுதியா இருக்கணும், கர்த்தர் சொல்வதெல்லாம் நடக்கும். விசுவாசம் என்பது கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு காரியம். எப்படி பரிசுத்தம் என்பது கனப்படுத்துகிறதோ விசுவாசம் என்கிறதும் கனப்படுத்துகிற ஒரு விஷயம். பரிசுத்தம் என்பது நம்ம உடலால் கர்த்தரை கனப்படுத்துகிறோம், விசுவாசம் என்பது நம்முடைய மனதால் கர்த்தரை கனப்படுத்துகிறோம். தெரியுமா, விசுவாசம் என்பது நம்முடைய மனதினால் கர்த்தரை கனப்படுத்துகிறோம்.
இப்ப ஒருத்தர் நம்ம சொல்றோம், நீங்க எனக்கு எல்லாம் கண்டிப்பா செய்வீங்க, கண்டிப்பான காரியம் கூட செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம முடியாத விஷயமா இருந்தாலும் அந்த நபருக்கு நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்துருவோம். ஏன்னா நம்மளை எப்படி தரும் கனப்படுத்தி கண்டிப்பா நம்மளால முடியும்ட்டாங்களே, கண்டிப்பா நம்மளால செய்ய முடியும், இந்த காரியத்தை செய்ய முடியும் சொல்லிட்டாங்களே, அந்த அவங்க கனப்படுத்தி நமக்கு சொன்னது வார்த்தை நிமித்தமாக நம்ம கஷ்டப்பட்டு அந்த காரியத்தை அந்த நபருக்கு செஞ்சு கொடுத்துருவோம். உங்களால முடிஞ்சா பாருங்க அப்படின்னா நம்ம சரி சரி இவங்க ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல விட்டுருவோம், தட்டுக்க மாட்டோம் இல்லையா. ஒருத்தர் சொல்றாங்க உங்களால மட்டும்தாங்க செய்ய முடியும், உங்களை மட்டும்தாங்க நாங்க நம்பி இருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் காரியம் சொன்னாங்க, நான் எப்படியாவது நம்ம செய்ய ட்ரை பண்ணுவோம். ஆனா இன்னொருத்தர் வந்து நாலு இடத்துல கேட்டு வச்சிருக்கிறேன், உங்களால முடிய செய்ய அங்கேயே நம்ம இப்போ ட்ரை பண்றேன் அப்படின்னு என்ன நினைப்பீங்க, சரி அங்கேயே ட்ரை பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுருவோம். நாலு பேரோட உங்களே ஒரு அஞ்சாவது இடம் ஆளா வச்சு நாலு பேருக்கு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், நீங்க முடிஞ்சா பாருங்க அவங்கள்ட்ட சொல்லி வச்சிருக்கிறேன் அப்படின்னா அஞ்சு பேரும் அவங்ககிட்ட பார்த்துட்டு அந்த அவங்ககிட்ட பார்த்துட்டு அஞ்சு பேரும் கைவிட்டுருவாங்க. நடக்கும் நம்ம வாழ்க்கையில அதே தான், நம்ம எப்படி செய்யணும் அதே போலதான். கர்த்தரை மட்டுமே விசுவாசித்து அவர் தான் செய்வார், அவர் தான் எனக்காக எல்லாத்தையும் செய்வார், அதில் அவர் மேல் ஆணித்தரமா விசுவாசம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஹானர் பண்ணுவார், செஞ்சிருவார். விசுவாசம் நம்மை உயர்த்தும். அதனாலதான் பைபிள் விசுவாசத்துக்கென்று அதற்கென்றே ஒரு பட்டியலை கர்த்தர் அதிகாரத்தை ஒதுக்கிட்டார். எப்படியெல்லாம் உயர்த்தப்பட்டார்கள், எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், எப்படியெல்லாம் கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்தினார். விசுவாசம் ஒவ்வொருவருக்கும், யோசபாத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்னார் மூன்று பெரிய சாம்ராஜ்யங்கள் அவனுக்கு விரோதமா வந்து நிக்குது, மோவாபியர்கள் அம்மோன் புத்திர செயிர் மலை தேசத்தார். ரெண்டு நாளாக இருபதாம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க, கர்த்தர் சொல்றாரு உன் ராணுவத்துக்கு முன்பதாக பாடல் கூடுவர நியமினர். இது பார்த்தால் மதியனமா இருக்கும், மூன்று பெரிய சேனை நிக்குது, அதுக்கு முன்னால பாடல் கூடுவர குயர நிக்க வைக்கிறது என்ன அர்த்தம், இது ஆயுத மனிதன் எல்லாம் பின்னால தள்ள வச்சுட்டு ஆயுதம் அணியாத குயர முன்னால நிக்க வைக்கிறாரு, நிக்க சொல்ற செஞ்சான். எதுல செஞ்சான், விசுவாசத்துல செஞ்சான் இல்லையா. விசுவாசம் என் ஆண்டவர் சொன்னால் அதை செய்தால் கண்டிப்பா எனக்கு வெற்றி. ராணுவத்தினரை பின்னால தள்ளிட்டு நிசிஷன் சொன்னால நிக்க வச்சுட்டான். விசுவாசம் கத்தரவனை கனப்படுத்தலையா, கர்த்தரை நீங்கள் கண்மூடித்தனமா விசுவாசிங்க, அவர் சொல்ற வார்த்தையை அப்படியே விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். ஆமென். மேன்மைப்படுத்துவார், எல்லா இடத்திலும் மேன்மைப்படுத்துவார். பைபிள் விசுவாசிகள் எல்லாரும் மேன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால் நாலாவது யோசுவாவுடைய வாழ்க்கையில் விசுவாசம் லாஸ்ட் அவனை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம்.
யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது.
அவைகள் இந்நாள் மட்டும் அந்த யோர்தான் தான் அந்த இடத்துல இருக்கிறான். இந்த யோர்தான் பிளக்கிறது, ஆசாரியர்கள் கால்பட்ட இடத்திலே இருந்து அந்த யோர்தான் பிளந்தது. அப்பொழுது யோசுவா 12 கற்களை கோத்திரத்துக்கு அடையாளமாக ஒரு கல்லாக 12 கற்களை கொண்டு வந்து அந்த யோர்தான் நதியின் நடுவிலே நாட்டினான். அந்த கற்கள் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது, இந்நாள் வரைக்கும் அந்த கல் இன்னைக்கு இருக்கும், இருக்கிறது வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு இருக்கிறது. இந்த கல் எதற்காக, ஏன் இந்த கல்லை கொண்டு போய் அந்த இடத்துல நட்டணும் பாத்தீங்க. அப்பொழுது யோசுவா
இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தியிருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே
ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு
இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்க வழக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோள்களின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள் நாளை இந்த கற்கள் ஏதென்று
நல்ல பழகுது. ரீசன் என்னன்னா நாளை இந்த கற்கள் ஏதென்று
உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று
ஆகையால்
இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று
என்பதற்கு
சொல்லுங்கள் என்றான்.
அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். ஆசாரியர்களுக்கு சொல்லுகிறான், காலடிப்பட்ட இடத்திலே கோத்திரத்துக்கு ஒருவராக ஒரு பெரிய கல்லை சுமந்து கொண்டு வந்து 12 கற்களை அந்த யோர்தான் நதியில் அந்த கால் பதிந்த அந்த இடத்திலே யோர்தான் பிளந்த அந்த இடத்திலே நாட்டி வையுங்கள். ஏ, இது இன்றைக்கு நடந்து முடிந்துவிட்ட ஒரு சம்பவமாய் போய்விடக்கூடாது. இது ஒரு சரித்திரமாய் இருக்கணும். நாளைக்கு உங்கள் பின்வரும் சந்ததி இந்த யோர்தான் தண்ணி கிட்ட வரும்பொழுது இது என்ன நிலத்தில் கல், ஒரு 12 கல் இங்கு நேரா நிக்கிதே, இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த இடத்துல மட்டும் 12 கற்கள் மட்டும் நின்றுட்டு இருக்குது, இது என்னன்னு பார்த்து ஆச்சரியமா கேட்பாங்க. அடுத்த சந்ததி இதை பார்க்காதவங்க, இப்ப பிறக்காதவங்க, இனி பிற்காலத்தில் வரப்போகிறவர், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்னன்னு கேட்கும். அப்ப சொல்லணும், கர்த்தர் உங்களுக்காக உங்கள் முற்பிதாவின் காலத்தில் இந்த யோர்தானை பிறந்தார் என்று சொல்லி இந்த கல்லை நீங்க காமிச்சு கர்த்தரை பத்தி நீங்க சொல்லிக் கொடுக்கணும். இந்த கல்லை காமிச்சு கர்த்தருடைய மகிமையை அடுத்த சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்கும். யோசுவாவுக்குள்ள எப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு பாருங்க, அவன் வாழ்ந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு மட்டும் கர்த்தரை அறிவிக்கவில்லை, அவன் வாழ்ந்த காலத்துக்கு பிற்பாடு வருகிற சந்ததிக்கும் கர்த்தருடைய மேன்மை அறியப்பட வேண்டும் என்கிறதில் கவனமாயிருந்த அந்த கற்களை அவன் நாட்டி வைத்தான். ஒன்று சொல்லுகிறேன், பின்வரும் சந்ததிக்கு நாம வைக்கிற சொத்து பொக்கிஷம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை நாம கொண்டு செல்ல வேண்டும். மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை அவர்கள் மகிமைப்படுத்தும்படி காமிச்சு கொடுக்கணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்வது, நான் மட்டும் கர்த்தரை கண்டேன், நான் மட்டும் கர்த்தரை அனுபவிச்சேன், நான் மட்டும் இந்த யோர்தானை கடந்து போனது இல்ல. இதை என்றைக்குமே ஜனங்கள் நினைச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு ஏதுவான ஒரு சாட்சி எங்க வச்சோம். இன்னைக்கு சொல்றவங்களுடைய வாழ்க்கை உங்களுக்காக மாத்திரம் வாழாதீங்க, மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை நீங்க அறிவிங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். கிறிஸ்துவை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. பிரச்சனையோடு இருக்கிற ஒரு நபருக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்க. சொல்லி அவங்களை இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்கள் நீங்க வழிகாட்டினீங்கன்னா கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிற ஒரு நபருக்கு அடுத்த சந்ததி அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியாம இருக்கு, அந்த சந்ததிக்கு நீங்க கிறிஸ்துவை காட்டணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், கர்த்தர் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். யோவான் 12:26 அதைத்தான் சொல்லுகிறது, உங்களில் ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார், கனம் பண்ணுவார், மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய யோசுவாவின் வாழ்க்கையில் இதெல்லாம் இருந்துச்சு, 5 விஷயம் இருந்துச்சு. அதனாலதான் உன்னை மேன்மைப்படுத்துவேனர், சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தான் உன்னை மேன்மைப்படுத்துவேனர் அப்படியே கர்த்தர் அவனுக்கு செஞ்சதுக்கு ரீசன் இதுதான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், இது எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கண்டிப்பா மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னதை செய்தாராம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்க உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார், உன்னை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும்
கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். யோசுவாவை பார்த்து சொன்னார், உன்னை சகல இஸ்ரவேலருக்கு முன்பாய் மேன்மைப்படுத்துவேன். அதே போல கர்த்தர் செய்தார். ஏன் அவனுக்கு அதை செஞ்சார்? தேவ பிள்ளையே, நம்ம வாழ்க்கையிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு. யோசுவாவின் வாழ்க்கையில் முதல் காரியம், கர்த்தருக்கு அவன் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தான். அதிகாலை நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்தான். அதிகாலை நேரம் எதை குறிக்கிறது? அவனுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம், அவனுடைய ஒவ்வொரு நாளின் முதல் நேரம். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தரை விட உங்க வேலையை, உங்க பிசினஸ் அதிகமா மதிக்காதீங்க. கர்த்தரை விட உங்கள் குடும்பத்தை அதிகமா மதிக்காதீங்க. கர்த்தரை விட பணத்தை அதிகமா மதிக்காதீங்க. கர்த்தரை விட உங்கள் வேலை அதிகமா மதிக்காதீங்க. கர்த்தரை விட உங்களை அதிகமா மதிக்காதீங்க. கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க, மற்றதெல்லாம் பின்னால தள்ளுங்க. கர்த்தரை விட இந்த உலகத்தில் எதற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கர்த்தருக்கு தான். யோசுவாவின் வாழ்க்கையில திரும்ப 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 பார்த்தோம், அவன் அதிகாலையில் தேவ சமூகத்திலே தன் காரியங்களை எல்லாம் அப்படித்தான் செய்தான். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கர்த்தருக்கு கொடுத்தான். இரண்டாவது, யோசுவா பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தான். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வான். தெய்வ பிள்ளையே, பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். உங்கள் கூட இருந்து உங்களை மேன்மையாய் வைப்பார். பரிசுத்தமுள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படித்தான் செஞ்சிருக்கிறார். யோசேப்பை அப்படித்தான் உயர்த்தினார். தானியேலை அப்படித்தான் உயர்த்தினார். கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர்களை மேன்மைப்படுத்துகிறார். மூன்றாவது, உடன்படிக்கை பெட்டிய அவன் கவனமாய் அதை முன் செல்ல வைத்தான். தேவ பிள்ளையே, உங்க வாயை திறந்து கர்த்தரிடத்தில் நீங்க உடன்படிக்கை பண்றோம். ஆண்டவரே, நீ இப்படி இருப்ப ஆண்டவரே, இப்படி செய்ய மாட்ட ஆண்டவரே சொல்றோம் இல்ல. தேவ பிள்ளையே, நீங்க மறந்திருக்கலாம், ஆனால் கர்த்தரோ உங்க வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை அவர் மறக்க மாட்டார். அதெல்லாம் மனதில் வைத்து எதிர்பார்க்கிறார். சொன்னியே, நீ எனக்கு முன்னால வந்து சொன்ன இல்ல, கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். எனக்கு முன்னால் இப்படி சொன்ன இல்லையா, கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லி எதிர்பார்க்கிறார். நீ என்ன சொன்னீங்களோ கர்த்தர்கிட்ட அதை செய்யுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நீ என்ன சொன்னீங்க, உங்க ஜெப வாழ்க்கையை பத்தி என்ன சொன்னீங்க, பைபிள் படிக்கிறத பத்தி என்ன சொன்னீங்க, உங்க சிந்தனையை பத்தி என்ன சொன்னீங்க, உங்க வார்த்தையை பத்தி என்ன சொன்னீங்க, உங்களுடைய பரிசுத்தத்தை பத்தி என்ன சொன்னீங்க, உங்கள் நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கறத பத்தி என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? நீங்கள் சொன்னதை செய்யும்படி எதிர்பார்க்கிறார். தேவன் உன் வாயின் வார்த்தைகளின் நிமித்தம் கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானே. சொன்னதை செய்யுங்கள். தேவ சமூகத்தில் நேர்ந்து கொண்டதை செய்யுங்கள். அவரோடு செய்த உடன்படிக்கையில் உண்மையாயிருங்கள். நாலாவது, யோசுவா யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற அந்த நேரத்தில் சொல்லுகிறான், ஆசாரியனுடைய உள்ளங்கால்கள் பட்டவுடனே யோர்தானின் தண்ணீர் மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் அப்படியே ஒரு குவியலாய் குவிந்து நிற்கும் என்று சொன்னான். விசுவாசம். தேவ பிள்ளையே, கர்த்தர் மேல அசைக்க முடியாத விசுவாசத்தை காண்பீங்க. அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. நீங்க இன்னைக்கு சின்ன நிலைமையில் இருக்கலாம், உங்களை அவர் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். அவருடைய வார்த்தைகளிலே அசைக்க முடியாத விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார். விசுவாசம். கடைசியாக, யோசுவா 12 கற்களை யோர்தானிலே வைக்க சொன்னான். பின்வரும் சந்ததிக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக அதை நியமித்தான். கர்த்தரை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்க முயற்சி எடுக்கிறீங்களா? பின்வரும் சந்ததி கர்த்தரை அறிய வேண்டும் என்று யோசுவா முயற்சி எடுத்தான். உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கர்த்தரை அறிய வேண்டும் என்று நீங்க என்னைக்காத முயற்சி எடுத்திருக்கிறீங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்குள்ளது 7 நாள் உழைச்சு ஒரே ஒரு கர்த்தரை அறியாத ஆத்மாவை சபைக்கு உங்களால் கூட்டிட்டு வந்தவங்க கர்த்தரை அறிந்து கொள்ள நீங்கள் முயற்சி செஞ்சது உண்டா? நம்ம மட்டும் சபைக்கு போறோம், ஒரு நபர் ஒருத்தர் நம்ம கர்த்தருக்கு இந்த ஆதாயப்படுத்தி நம்ம மூலமாக இந்த நபர் என் மூலமா வந்து ரட்சிக்கப்பட்டாங்கன்னு யாரையாவது உங்களால காட்ட முடியுமா? இந்த இடத்துல இவங்க என் மூலமா ரட்சிக்கப்பட்டாங்கன்னு யாராவது ஒருத்தர் உங்களால இந்த இடத்துல காட்ட முடியுமா? சொல்லுங்க, இவங்க என் மூலமாக இங்க ரட்சிக்கப்பட்டு இங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நாங்களை காட்ட முடியுமா? யோசிங்க. தெய்வ பிள்ளையே, எவ்வளவு பின்தங்கிய நிலைமையில் நம்ம இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். யோசுவா அடுத்த சந்ததிக்கு கர்த்தரை அறிவிக்கிறதற்காக அந்த கற்களை நட்டி வைக்க சொன்னோம். நீங்க அடுத்த சந்ததி இல்லைங்க, இந்த சந்ததியில பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு கிறிஸ்துவை காமிச்சுங்க. அடுத்த சந்ததிக்கு ஏன் போறீங்க? இந்த சந்ததியில் உங்க கூட இருக்கிற ஒருத்தருக்கு இயேசு கிறிஸ்துவை காமிக்கலாமே, அவரை மகிமைப்படுத்த அவருடைய அதிசயங்களை அவங்களுக்கு விவரிக்கலாமே. அந்த கல் சாட்சியாய் நின்றது போல உங்க வாழ்க்கையை சாட்சியாய் உறுத்தி அவங்களை ஆதாயப்படுத்தலாமே. சூத்திரம், இந்த வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். தெய்வ பிள்ளைகளே, சகல சாதிகளை பார்க்கிலும் கர்த்தர்களை மேன்மையாய் வைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை அடைவதற்கு இந்த பாதையிலே நாம் கடந்து வரணும். கர்த்தர் செய்வார், அவர் சொன்னதை செய்வார். ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்த பிள்ளைகள், அருமையான பிதாவே, தகப்பனே, இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு பக்கத்தில் ஆசீர்வாதங்களை திரளாய் வாக்கு பண்ணினாலும் அடுத்த பக்கத்தில் நிபந்தனைகளை எங்களுக்கு வைத்திருக்கிறது அப்பா. இந்த நிபந்தனைகளை இப்படியெல்லாம் நாங்கள் வாழ்ந்து உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் மேன்மை அடைய, உம்மால் நாங்கள் மேன்மைப்படுத்தப்பட உதவி செய். பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் எங்களை மேன்மையாய் வைக்கிறது உடைய சித்தம். அதற்கு பாத்திரவான்களாய் நடக்க கிருபை செய். கர்த்தராகி ஆண்டவர்களை பயன்படுத்துங்க, உமக்கென்று பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த வார்த்தையின்படியெல்லாம் நடக்கக்கூடிய பலனை எங்களுக்கு தந்து நடத்துங்க. காத்துக் கொள்ளுங்கப்பா. புதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாமியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.